டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
தேவனின் கிருபை நிறைந்த இக்காலை வேளையில் மனப்போராட்டத்தோடு இந்நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர்களே, உங்களை பார்த்து இயேசு கூறுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று. எனவே உங்கள் பாரங்களை இயேசுவின் பாதத்தில் வைத்துவிட்டு இன்றைய செய்தியை கேட்போமா?
கடந்த பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் இறுதி செய்திக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:6 முதல் 21 வரை சிந்திக்கப் போகிறோம். முதலாவது 6-7 வாசிக்கிறேன். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்பது வேகமாக வருகிறேன் என்பதாகும். இது திரும்பவும் 12-20 கூறப்பட்டுள்ளது. கடைசி அதிகாரத்திலே 3 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. குறுகிய காலத்திற்குள்ளாக அல்லது உடனடியாக அல்லது வெகு சீக்கிரத்திலே என்பது அல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 4 முதல் நாம் பார்த்த அனைத்து சம்பவங்களும் வெகு குறுகிய காலமாகிய 7 நிறைவேறும். அவைகளில் பெரும் பகுதி கடைசி 3.5 இடம்பெறும். மகா உபத்திரவ காலம் வெகு நீண்ட காலம் அல்ல என்று கூறி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உற்சாகப்படுத்துகிறார். ஆனால் இந்த காலத்திற்குள்ளே வரும்பொழுது நாம் இயேசு எப்பொழுது திரும்ப வருவார் என்று திட்டவட்டமாக கூற முடியாது. இந்த புத்தகத்தின் மீது இயேசு தானே தனது முத்திரையை பதிக்கிறார். இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள் என்று சொல்கிறார். அதாவது எந்த ஒரு மனிதனுக்கும் இதனை மாற்றவோ குறைக்கவோ அர்த்தமற்ற அடையாளங்களை கூறவோ முடியாது. நிஜமானவைகளை குறித்து தேவன் பேசுகிறார். இந்த புஸ்தகத்தின் ஆரம்பத்திலே இதனை கேட்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள் மீது ஆசீர்வாதம் கூறப்பட்டுள்ளது. முடிவிலும் இந்த வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்கள் மீது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதம் கூறுகிறார். இயற்கையாக மனிதனிடத்திலே காணப்படுகின்ற ஆர்வத்தை பூர்த்தி செய்கின்ற புத்தகமாக மாத்திரமல்ல, அதனை கை கொண்டு வாழ வேண்டும் என்பதையும் இது கூறுகிறது. தொடர்ந்து 8-11 பாருங்கள். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கொள்கிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கடைசியாக திரும்பவும் யோவான் தான் இங்கு கூறப்பட்டவைகள் அனைத்தையும் காண்கிறவனாகவும் கேட்கிறவனாகவும் இருக்கிறேன் என்று கூறுகின்றான். வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆரம்பத்திலும் இதுவே கூறப்பட்டுள்ளது. யோவான் கண்ட முதல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியாகும். யோவான் உணர்ச்சி வயப்பட்டவனாக அந்த தூதனை தாழ விழுந்து பணிந்து கொள்ள இயற்கையாக உந்தப்படுகிறான். தூதனின் எளிமையும் தாழ்மையும் நம்மை வியப்படை செய்கிறது. தூதர்கள் மனிதனை காட்டிலும் மேலான சிருஷ்டிகள் ஆனபோதிலும் இந்த தூதன் தன்னை யோவானோடும் பிற தீர்க்கதரிசிகளோடும் தன்னை உடன் பணிவிடைக்காரனாக கருதுகிறான். தூதன் கர்த்தருடைய வார்த்தைகளை மனிதர்களுக்கு தெரியப்படுத்துகின்ற ஒரு தூதுவனாக செயல்படுகின்றான். தன்னை மனிதர்கள் தொழுது கொள்ள சம்மதியாமல் தேவனை மாத்திரமே தொழுது கொள்ளும்படியாக கூறுகிறான். கிறிஸ்துவே வெளிப்படுத்தின விசேஷத்தின் மையப் பொருளாக இருக்கிறார். எனவே நாம் அவரை தவற விட்டுவிடக்கூடாது. சரி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலின் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு இடையில் நீண்ட இடைவெளி காணப்படுவதால் தேவன் தானியேலின் தரிசனங்களை முத்திரை போடு என்று கூறுகின்றார். இதை தானியேல் 12:4 நாம் பார்க்கலாம். உண்மையிலேயே நாம் இந்த 20 நூற்றாண்டிலேயும் தானியேலின் 14 வாரங்களுக்குள்ளே வரவில்லை. ஆனால் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் இன்று நிறைவேறிக் கொண்டு வருகிறது. 19 நூற்றாண்டுகளாக வெளிப்படுத்தின விசேஷம் 2 மற்றும் 3 அதிகாரங்கள் கூறுகின்ற காரியங்களையே சபை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று வாசித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் கூறுகின்ற வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை காட்டிலும் பயங்கரமான காரியம் இங்கு கூறப்பட்டுள்ளது. அதாவது பாவம் செய்கிறவன் தொடர்ந்து நித்திய நித்தியமாக நிரந்தரமாக பாவத்திலேயே ஜீவிப்பான். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். அதேபோன்று தேவனுடைய பணிவிடைக்காரர்களின் நிலையும் நிரந்தரமானதாகவே இருக்கும். அவர்கள் தொடர்ந்து நீதி செய்கிறவர்களாகவும் பரிசுத்தமானவர்களாகவும் காணப்படுவார்கள். 1000 வருட அரசாட்சியிலேயும் அவருடைய ராஜ்யத்தின் விரிவுக்கு முடிவே இல்லை. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 12-16 வசனங்களை பாருங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடுவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன் என்றார். தேவனுடைய இந்த திட்டத்தை சபை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவிடத்திலிருந்து இந்த செய்தியை பெற்று தூதன் அறிவித்திருக்க வேண்டும், அல்லது ஆண்டவர் தாமே இந்த செய்தியை கூறியிருந்திருக்க வேண்டும். தேவன் தான் திரும்பவும் வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இது அவருடைய தனிப்பட்ட அறிவிப்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இந்த தனிப்பட்ட அறிவிப்பை ஒரு விசுவாசி சந்தேகிக்கவோ மறுக்கவோ முடியாது. சபையானது ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவனவனுக்குரிய சன்மானத்தை கொடுப்பார். அதேபோல 1000 வருட அரசாட்சியை ஸ்தாபிக்கும் பொழுது ஒவ்வொரு இஸ்ரவேலனுக்கும் புறஜாதியானுக்கும் அவனவனுக்கான சன்மானத்தை அளிப்பார். இதையே அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் இவ்விதமாய் எழுதியிருக்கிறார். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்கிறார். இதை நாம் பிலிப்பியர் 3 அதிகாரம் 10-14 வசனங்களிலே பார்க்கலாம். திரும்பமாக ஆண்டவராய் இயேசு தனது தெய்வீகத்தை இங்கே தெரிவிக்கிறார். எப்படி? நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆரம்பத்திலும் இதனை கூறுகிறார். இப்பொழுது இறுதியிலேயும் அதையே கூறி முடிக்கிறார். இரத்தத்தினால் கழுவப்பட்ட விசுவாசிகள் மாத்திரமே ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாகவும் பரிசுத்த நகரத்திற்கு செல்ல தகுதியுள்ளவர்களுமாக இருக்கிறார்கள். இதை குறித்து எபேசியர் 1 அதிகாரம் 7-12 வசனங்களிலேயும் நாம் பார்க்கலாம். மிகவும் இழிவாக குறிப்பிடப்படுவதற்கே நாய்கள் வேதாமத்திலே பயன்படுத்தப்படுகின்றது. இதனால் பரலோகத்திலே நாய்களே இல்லை என்ற அர்த்தமல்ல, பழங்கால உலகத்திலே நாய்களை அழுகிய பொருட்களை தின்று சுத்தப்படுத்தும் பிராணியாக கருதியபடியால் அது அசுத்தமான மிருகமாக கருதப்பட்டது. புறஜாதிகளை குறிப்பிடுவதற்கும் நாய்கள் என்ற வார்த்தையை உபயோகித்தார்கள். இதை மத்தேயு 15 அதிகாரம் 21-28 வசனங்களிலேயும் நாம் பார்க்கலாம். யூத மத கொள்கைகளை பின்பற்றுகிறவர்களையும் பவுல் நாய்கள் என்றே கூறுகிறார். ஆண்டவராய் இயேசு தனது தூதனை விசேஷித்த செய்தியுடன் அனுப்புகிறார். இயேசுவாகிய நான் என்று இரட்சகருக்குரிய தனது நாமத்தை கூறுகின்றார். தேவன் தாம் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்த பொழுது எடுத்துக்கொண்ட நாமத்தை, ஒருவனும் ஒரு காலம் அறியாத தாம் ஒருவரே அறிந்துள்ள நாமத்தை தெரிவிக்கின்றார். அது மட்டுமல்ல, நான் தாவீதின் வேரும் சந்ததியும் என்பது இயேசுவை பழைய ஏற்பாட்டுடன் இணைக்கிறது. ஆனால் அவர் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாக இருக்கிறார். விடிவெள்ளி நட்சத்திரம் இரவின் மிகவும் இருண்ட நேரத்திலேயே தோன்றும். அதனுடைய தோற்றம் இன்னமும் சிறிது நேரத்திலே சூரியன் உதித்துவிடும் என்பதை தெரிவிக்கிறது. மல்கியா 4:2, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையின் வார்த்தையுடன் பழைய ஏற்பாடு முடிவடைந்தது. ஆனால் நமக்கு அவர் பிரகாசமுள்ள விடுவெள்ளி நட்சத்திரமாக மிகவும் இருண்ட வேளையில் தோன்றுவார். இப்பொழுது இறுதி எச்சரிப்பையும் அழைப்பையும் நாம் பார்க்கப் போகிறோம். கவனியங்கள், வெளிப்படுத்தின சேஷம் 22:17-19 வாசிக்கிறேன். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அருமையானவர்களே, மணவாட்டி என்பது சபையை குறிக்கிறது. இரண்டு விதமான அழைப்பாக இங்கே கூறப்படுகிறது. கிறிஸ்துவை வரும்படி அழைப்பதாகவும், கிறிஸ்து வரும் முன்னதாக அவரிடம் வரும்படி பாவிகளை அழைப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இன்று பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களில் மனமாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டும் குற்றவாளிகள் என்று நியாய தீர்ப்பு செய்து கொண்டும் இருக்கிறார். தன்னுடைய வார்த்தைகளை அறிவிக்கின்ற சபைகளிலே அந்த வார்த்தைகளின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகின்றார். வந்து ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள் என்பதே மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு. ஏசாயா 55:1, ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று அழைப்பை கொடுக்கிறார். யோவான் 7:37 இந்த அழைப்பு இன்று கொடுக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின சேஷம் 22:20-21 பாருங்கள். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். உடனடியாக அல்ல, ஆனால் இவைகள் யாவும் நிறைவேறும் பொழுது அவர் நிச்சயமாய் வருகிறவராயிருக்கிறார். அப்பொழுது அவர் வாசற்படியிலே நிற்கிறார். கர்த்தராய் இயேசுவே வாரும் என்பதே ஒவ்வொரு உண்மையான விசுவாசியின் இருதய வாஞ்சையுமாய் இருக்கிறது. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் என்று கூறி முடிக்கிறார். பழைய ஏற்பாடு சாப வார்த்தைகளுடன் முடிவடைகிறது. புதிய ஏற்பாடு விசுவாசிகளின் மீது பொழியப்படும் ஆசீர்வாதத்துடன் முடிவடைகிறது. கிருபை அனைவருக்கும் அளிக்கப்படுகிறது. ஆனால் அளிக்கப்படுகின்ற கிருபையை புறக்கணிக்கிறவன் இந்த புஸ்தகத்திலே கூறப்பட்டிருக்கின்ற நியாய தீர்ப்பின் தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னமும் மனிதனுக்கு தேவ கிருபை அளிக்கப்படுகிறது. இவ்விதமாக தேவன் பாவிகளை ரட்சிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, வேத புத்தகத்தின் ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் கடந்த பல நாட்களாக நாம் இவ்வாறு கற்றுக்கொண்டோம். நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொண்டீர்களா? கிருபையின் காலத்திலே இருக்கிற நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அவரும் உங்களை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானதாய் இருக்கிறது. எனவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இயேசு வண்டை வாருங்கள். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறவராயிருக்கிறார். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள் என்று வேதவசனம் சொல்கிறது. எனவே காலத்தை கடத்தாதபடி இந்த கிருபையின் நாட்களிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் முழு இடத்தையும் நீங்கள் கொடுப்பீர்களா? அப்படி என்றால் அவர் சீக்கிரமாய் வருகிறேன் என்பதை அறிவிக்கும் பொழுது, ஆம் கர்த்தரா இயேசுவே வாரும் என்று மகிழ்ச்சியோடு நீங்களும் அவரை அழைக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தருவாராக. ஆமேன்.
எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலீரங்கையனே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலீரங்கையனே. நித்தம் என் இருதயம் தீயதன் பரலே, நித்தம் என் இருதயம் தீயதன் பரனே. நிலைவரம் எனில் இல்லை நீ என் தவறமே, நிலைவரம் எனில் இல்லை நீ என் தவறமே. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் எளிரங்கையனே. உன்மேல் எனக்கில்லை என்பேனோ, பணிந்திடல் ஒளிவேனோ. பத்தம் உன்மேல் எனக்கில்லை என்பேனோ, பணிந்திடல் ஒளிவேனோ. சுத்தமுறும் கரம் கால்கள் விழாவெனில், சுத்தமுறும் கரம் கால்கள் விழாவினில் தோன்றுது காயங்கள் தூயதினேகா, தோன்றுது காயங்கள் தூயதினேகா. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் எளிரங்கையனே. நீதிகள் என் கண்கள் முன்னமே இடைவிடாதீரு கையிலே, எந்த நதீதிகள் என் கண்கள் முன்னமே இடைவிடாதீரு கையிலே. உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே, உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே. உத்தம மனமுடையோன் என்னை யாழும், உத்தம மனமுடையோன் என்னை யாழும். எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் வெளியங்கையனே. ஆயம் கொள்வோன் போல் பாவசிறி போல் அருகில் இருந்த கள்ளன் போல், ஆயம் கொள்வோன் போல் பாவசிறி போல் அருகில் இருந்த கள்ளன் போல். நேயமாய் உன் சரண் சரண் என வணங்கிலேன், நேயமாய் உன் சரண் தரன் என வணங்கிலேன். நீ எனக்காகவே மரித்தனை பரனே, நீ எனக்காகவே மரித்தனை பரனே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலீரங்கையனே. அலைந்தேன் கெடு பஞ்சத்தால் நலிந்தே, கட்ட மகன் போல் துஷ்டனாய் அலைந்தேன் கெடு பஞ்சத்தால் நலிந்தே. இட்டமாய் மகன் என பாத்திரன் நல்லன்னான், இட்டமாய் மகன் என பாத்திரம் அல்லன்னான். என்னை ரட்சித்திடல் உந்தன் நிமித்தமே அப்பனே, என்னை ரட்சித்திடல் உந்தன் நிமித்தமே அப்பனே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலீரங்கையனே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலீரங்கையனே. என் இருதயம் தீயதன் பரனே, நித்தம் என் இருதயம் தீயதன் பரனே. நிலைவரம் என்னில் இல்லை நீ எந்த பரமே, நிலைவரம் என்னில் இல்லை நீ எந்த பரமே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலீரங்கையனே.
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:10. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:10.